உதாரணமா தனது வளர்ச்சி நிலையில் பெற்றத்தின் மான் என்ற உருவம் பெறுகிறது. அந்த மான் என்ற உருவம் பெறும் போது தான் புல்லை பார்த்து மூசிக வாகனம் சுவாசித்து அந்த புல் இருக்கும் பக்கம் நகர்ந்து செல்லுகின்றது. ஆனாலும் ஒரு புலி இந்த மானை பார்த்து அதை தனக்கு உணவென்று அந்த நகர்ந்தறிந்த உணர்வுக்கு இதை நுகர்ந்து மூசிக வாகனம் தன் இறைக்காக அழைத்து வருகின்றது அந்த உடனே. ஆனால் அந்த மானோ புலியின் உணர்வை நுகர்ந்த பின் ஒரு சப்பந்து இருக்கும் பொருளுக்குள் ஒரு காரத்தை போட்டால் எப்படி அந்த பொருளை மாற்றி கார உணர்ச்சிகளை தூண்டுகின்றதோ, இதே போல சாந்தமான மானின் உணர்வுக்குள் அந்த புலியின் உணர்வுகள் ஊடுருவி அதை மாற்றி விடுகின்றது. அதனால்தான் எலியை வாகனமாக வைத்தார். எலி சமத்தரையில் எப்படி வங்கிட்டு அது குதி கொள்ளுகின்றதோ, இதை போன்ற சாந்தமான உணர்வின் இயக்கமாக இருப்பதை காரமான உணர்ச்சி நுகர்ந்தது சாந்தமான உணர்வின் அணுக்களில் ஊடுருவின் ஓமுக்குள் ஓம் என்ற பிரணத்தின் இயக்கத்தை மாற்றுகின்றது. அந்த உணர்வுக்கொப்ப உடலை மாற்றியமைக்கும் சக்தி பெறுகின்றது. ஆகவே புலியின் உணர்வு மானுக்குள் அதிகமான பின் மானின் உயிரான்மா வெளிவந்த பின் புலியின் ஈர்ப்புக்குள் சென்று விடுகின்றது. அதான் கணங்களுக்கு அதிபதி கணபதி. புலியின் உணர்வுகள் மானின் உணர்வுக்குள் இருக்கும் அணுக்களை அதிபதியாக்கி தனது நிலைகள் கவர்ந்து அதன் உணர்வை பெறும்படி செய்கின்றது. ஆகவே இப்படித்தான் நாம் பரிணாம வளர்ச்சி அடைந்து வந்தோம் என்பதனை உண்மையை நாம் உணர்வதற்காக நாம் இப்படி பல கோடி சரீரங்களை சேர்த்து கொண்ட வினைகளுக்கெல்லாம் நாயகனாக நம் மனித உடலை உருவாக்கியது விநாயகா என்று மனித உடலை வினைக்கு நாயகனாக எத்தனையோ கோடி உணர்வுகள் தீமைகளை அகற்றி அகற்றி தீமைகளை அகற்றிடும் உணர்வுகள் ஒன்றாக இணைத்து தீமைகளை அகற்றிடும் மனித உடலை உருவாக்கியது என்று காரண பேர் வைக்கின்றார். ஆகவே இந்த கணங்களுக்கெல்லாம் உருவாக்கியது யார்? உயிர்தான் ஈசன். ஆகவே இந்த கணங்களுக்கெல்லாம் ஈசா கணேசா என்று நம் உயிரை ஈசன் என்று உருவாக்கியது ஈசன் என்று மதிக்கும்படி செய்கின்ற மனிதன் ஒருவன் தான் இதை உணர முடியும். அவ்வாறு கணங்களுக்கு ஈசனாக ஆன இந்த உயிரை கணங்களுக்கு ஈசா கணேசா என்று வணங்கும்படி செய்தாலும் பல கோடி சரீரங்களை தீமைகளை வென்று 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 வந்த இந்த மனித உடலை கணங்களுக்கு அதிபதி கணபதி என்ற நிலைகளை நாம் உணவாக உட்கொள்ளும் உணவுக்குள் மறைந்து வரும் நஞ்சினை அதை வெளியே அடக்கி வெளியேற்றி விடுகின்றது. ஆகதான் கணங்களுக்கு அதிபதி என்று காரணத்தை வைத்து தீமைகளை அடக்க வல்லமை பெற்றது மனித உடல் என்றும் இது விநாயகர் தத்துவத்தை தெளிவாக கூறப்படுகின்றது. அதே சமயம் யானை சிரசை மனித உடலில் வைத்தார்கள். மிருகத்தின் உடல் வலிமை கொண்டுதான் அதனுடைய வாழ்க்கை. ஆனால் தீமைகளை வென்றிடும் உணர்வுகள் எண்ணங்கள் கூடி கூடி எண்ணத்தின் வலிமை கொண்டு வந்தவன் மனிதனின் ஆறாவது அறிவு என்பதனை உணர்த்துவதற்காக நாம் உணவாக உட்கொள்ளும் உணவுக்குள் மறைந்து வரும் நஞ்சினை வென்றிடும் அந்த உணர்வினை மனித உடலின் சக்தியை வெளிப்படுத்தி காட்டுவதற்காக சரகன பவா குகா கந்தா கடம்பா காத்தியா என்று காரணப்பெயர் வைத்தார். நாம் உணவாக உட்கொள்ளும் நஞ்சினை அது சரணமடைய செய்து நஞ்சினை பிரித்து விட்டு சிரிக்கும் உடலாக இந்த குகைக்குள் நின்று கந்தா கடம்பா காத்தியா என்றும் நாம் வரும் உணர்வுகளை பல உணர்வுகளை அறிந்து தீமைகளை நீக்கி உருவாக்க தெரிந்து கொண்டவன் கார்த்திகேயா என்று நமது அறிவின் தன்மையை தெளிவாக்க காரணமாக்கினான் காரண பேர் வைத்தான். ஆகவே இன்று உதாரணமாக மனிதன் உற்று கருணக்கிழங்கை பாத்திரத்தின் விஷம் இருக்கிறது என்று தெரிந்து கொள்கின்றோம். ஆனால் விஷம் இருக்கிறது ஒரு விஷம் தனக்கு ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் மிருகங்கள் நுகர்ந்து பார்த்து நகர்ந்து சென்று விடுகின்றது. நாம் ஆறாவது அறிவு கொண்ட நாம் அந்த கர்ணக்கிழங்கை வேக வைத்து விஷத்தை தணிக்கின்றோம். ஆகவேதான் அறிந்து கொண்ட உணர்வுக்கு கார்த்திகேயா என்றும் இதே போல புலி விஷத்தை அடக்கும் என்று தெரிந்து கொள்கின்றோம் கார்த்திகேயா. அதே சமயம் காரும் உணர்ச்சி தூண்டும் என்று அறிந்து கொள்ளுகின்றோம் கார்த்திகேயா. உப்பு கைப்பாக இருந்தாலும் இணைத்தால் சுவை கொடுக்கிறது என்ற உணர்வை அறிந்து கொண்டோம். ஆகவே இதை ஒரு சுவைமிக்க உணவை படைக்கும் என்று சக்தி பெற்றது ஆறாவது அறிவு. அதனால்தான் பிரம்மாவை சிறப்பிடித்தான் என்று காரணப்பேர் வைத்தார்கள். அதனால் முருகு மாற்றி அமைக்கும் சக்தியும், முருகா என்று அழகா என்றும் ஒரு பொருளை சுவையாக அது சமைத்து அது சாப்பிடும் போது மகிழ்ச்சி என்ற நிலைகள் வருகின்றது. இதை நாம் உணர்த்துவதற்குத்தான் மயில் விஷம் கொண்ட பொருள்களை உட்கொண்டாலும் நஞ்சினை அடக்கி தோகை விரித்து மகிழ்ச்சியாக ஆடுகின்றது. அதனால்தான் நமது ஆறாவது அறிவை மகிழ் வாகனா என்று பரிணாம வளர்ச்சி வந்த மயில் எப்படி விஷத்தை அது ஜீரணிக்கின்றதோ, இதை போல விஷத்தை அடக்கி மகிழ செய்யும் வாகனமாக நமது மனிதனின் ஆறாவது அறிவு உண்டு என்பதனை தெரிந்து கொள்வதற்காக தான் இப்படி வைத்தார். ஆகவே இதை போன்று நாம் உடலின் தன்மை வரும்போது உயிர் ஈசனாக இருந்தாலும் திரும்ப சொல்றேன் என்ன வேண்டாம், மீண்டும் தெளிவாக தெரிந்து கொள்ள உங்களுக்கு உதவும். நுகர்ந்து கொண்ட உணர்வு ஒரே இடத்தை சிவன் என்றும் அதன் நுகர்ந்து கொண்ட உணர்வு உள் நின்று இயக்குவதை வினை என்றும், இப்படி தீமைகளை இயக்கிடும் நிலையை சிவனின் பிள்ளை இரண்டாவது அறிந்திடும் கார்த்திகேய என்றும் முருகன் என்றும் காரணப்பேர் வைத்து அழிக்கின்றார். இப்படி தன்னைத்தான் அறிந்து மனிதனான பின் இந்த உயிர் முதல் மனிதனான அகசியன் அவன் வசிஷ்டரும் அறிந்தது போன்று வாழ்ந்து, நலாயினை போன்று கணவனும் மனைவியும் ஒன்று சேர்த்து வாழ்ந்து, சாவித்திரி போன்று இருமனும் ஒன்றி இருவயிரும் ஒன்றி இல்லற வாழ்க்கையில் இருளை அகற்றி நங்கினை நின்று பேரருளாக தனக்கு மாற்றி எதை குறியாக வைத்தானோ அங்கே துருவ நட்சத்திரமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். ஆகவே அதனை அதன் வழி பின்வரும் தன் இன மக்கள் பெறுவதற்காக வடமேற்காக விநாயகரை வைத்து அதன் முன் எலியை வைத்து நாம் புழுவிலிருந்து மனிதனாக வரும் வரையிலும் புல்லை தின்றோம், தலை தாம்புகளை தின்றோம், கனிகளை தின்றோம். இன்று மனிதனான பின் உணவுகளை வேக வைத்து அதை முளைக்காது தடைப்படுத்தி இன்று உணவாக படைத்து சாப்பிடும் இந்த மனித உடலை பெற்றோம், இந்த பிள்ளை யார் என்று நீ சிந்தித்துப்பார் என்று ஆறாவது அறிவு கொண்டு நமது உயிர் எப்படி தீமைகளை நீக்கிடும் இந்த மனித உடலை உருவாக்கியது என்று சிந்தித்து பார் என்று அதை கேள்விக்குறி போடுகின்றனர். ஆகவே நாம் சாதாரண மக்களும் உடல் அழுக்க போக்க நீரில் குளிக்கின்றோம், துணி அழுக்க போக்க நீரில் அதை சோப்பை போட்டு அந்த நுரையை கொண்டு அந்த அழுக்கை வெளியேற்றுகின்றோம். இதை போன்று நாமும் நமக்குள் நம்மில் அறியாது சேர்ந்த தீமைகளை அகற்ற அந்த வடமேற்காக வைத்து வடகிழக்காக நாம் வணங்கும்படி செய்து அந்த புல்லையும் மற்ற பதார்த்தங்களையும் வைத்தார்கள். நாம் புழுவாக இருக்கும் போது புல்லை தின்றோம், தலை தாம்புகளை தின்றோம், கனிகளை தின்றோம். இன்று மனிதனான பின் வேக வைத்து விஷத்தை அது உண்ட இயக்கி முளைக்காது தடைப்படுத்தி சுவைமிக்க உணவை படைத்து சாப்பிடும் இந்த மனித உடலை பெற்றோம். இந்த உண்மையை உணர்ந்து கணவனும் மனைவியும் வசிஷ்டரும் அன்று போல வாழ்ந்து, நலாயினி போன்று ஒருவரை ஒருவர் மதித்து நடந்து, சாவித்திரி போன்று இருமனும் ஒன்றி இல்லற வாழ்க்கையில் இருளை அகற்றி நங்கினதென்று பேர் அருளை பெற்று பேர் ஒளியாக இன்று வாழ்ந்து வளர்ந்து கொண்டிருக்கும் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் நாங்கள் பெற வேண்டும் ஈஸ்வரா என்று நமது நினைவினை புருவ மத்தியில் வைத்து உயிரான ஈஸ்வரனிடம் வேண்டி கண்ணின் நினைவினை துருவத்தை நோக்கி அந்த துருவ நட்சத்திரத்தின் பால் செலுத்தி அதனின்று வரும் பேரருளையும் பேரொழியும் நாம் இயங்கி நாம் சுவாசிப்போம் என்றால் இந்த வாழ்க்கையில் நங்கினதென்று ஒளியாக உருவாக்கிய அந்த உணர்வினை நம் உயிர் ஓ என்று ஜீவ அணுவாக மாற்றும் கருவாக உருவாக்குகின்றது. அதே சமயம் நமது கண்ணின் கருவிழிகள் அந்த துருவ நட்சத்திரத்தை உற்று நோக்கும் போது ஊவினை என்ற வித்தாக நம் எலும்புக்குள் இருக்கும் ஊனுக்குள் முதலிலே பதிவாக்குகின்றது. அந்த பதிவின் தன்மை கொண்டு அந்த துருவ நட்சத்திரத்திலிருந்து வெளிப்படும் உணர்வை நாம் இயங்கி பெற்றால் அதை நமது உடல் அதை கவர்ந்து நம் உடலுக்குள் சுவாசிக்க செய்கின்றது. சுவாசித்த உணர்வை தான் நமது உயிர் அந்த அணுத்தன்மை பெறும் கருவாக உருவாக்கி அது நமக்குள் இந்த லோகமாக மாறினாலும் அது அணுவாக ஆனப்பின் அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வை உணவாக உட்கொள்ளும் அணுவாக வழிபடுகின்றது. அப்படி அந்த அணுக்கள் நமக்குள் உடலை பெருகத் தொடங்கினால் நம் உடல் உள்ள நஞ்சு கொண்ட அணுக்களின் மாற்றங்கள் ஏற்படுகின்றது. அப்போ உடல் சிவமானாலும் நம் உடலுக்குள் சொர்க்கலோகமாக மகிழ்ந்து வாழும் சக்தி வருகின்றது. இதன் கணக்கின் பிரகாரம் நமது வாழ்க்கையில் எப்பைகள் தீமைகளை காண்கின்றோமோ அந்த தீமை என்ற உணர்வு நமக்குள் வராதபடி தடுக்க இவது நாம் அறிந்து கொள்வதற்காக மனிதனின் வாழ்க்கையில் பிறருடைய துயரங்களை அன்புடன் பழிவுடன் பாசத்துடன் கேட்டறிந்தால் அந்த நாம் அறிந்து கொள்வதற்காக வேப்ப மரத்தை அருகிலே வைத்தார்கள். இது கசந்த வாழ்க்கை ஊட்டும் என்று. அதே சமயத்தில் ஒரு துயர்படும் உணர்வுகளை நாம் கேட்டறிந்தால் அடுத்து அது நமக்குள் முளைக்காதபடி தடைப்படுத்த வேண்டும். அடுத்த கணமே இந்த விநாயகர் பக்கம் அரச மரம் இருக்கு. இது அரச மரம் என்பது நமது பிரபஞ்சத்தில் துருவ நட்சத்திரம் அரசாக ஆட்சி புரிகின்ற எதனையுமே ஒளியாக மாற்றும் நடைபெற்றது. ஆகவே அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளையும் பேரொழியும் நாங்கள் பெற வேண்டும் ஈஸ்வரா என்று ஏங்கி அதை என் உடலுக்குள் அது பரவ வேண்டும், என் உடல் உள்ள ஜீவ ஆன்மாக்கள் அனைத்தும் பெற வேண்டும் என்று எண்ணும் போது நம் உடலுக்குள் அதை அதிகமாக பெருக பெருக நாம் காலையிலிருந்து இரவு வரையிலும் சலிப்புப்பட்டோர் சங்கடப்பட்டோர் வெறுப்படைந்தோர் கோபமடைந்தோர் வேதனைப்படுவோர் நுகர்ந்த உணர்வுகள் நமது ஆன்மாவில் முன்னணி இருக்கு. இது உள்ளிக்கே சென்று அது அணுக்களை பெருக்கவும் அது வளர்க்கவும் இது உதவும். அதை போன்ற தீமின் உணர்வுகளை நாம் சுத்தப்படுத்த இந்த உடலுக்குள் என் உடல் முழுதும் அந்த அணுக்கள் பெற வேண்டும், துரு நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற வேண்டும் என்று உடலுக்குள் செலுத்தி அதன் வலுபெற வலுபெற அது குணவாக செல்லும் நம்முடைய ஆன்மாவில் கூடியிருக்கும். அதாவது ஒரு ஜான் நீளத்து வரையிலும் அதற்குண்டு. ஆக அதை நாம் என்ன என்ன இதை கழித்து சூரியன் ஈர்ப்பு வட்டத்திற்கு வெளித்தள்ளி விடுகின்றது. அப்போது நம்ம ஆன்மா சுத்தமாகின்றது. எப்படி ஒரு துணியில் அழுக்கெடுக்கும் போது சோப்பை போட்டு அது உள் நின்று வெளியேற்றுவது போல நம் உடலுக்குள் அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வை சேர்க்க சேர்க்க நம் ஆன்மாவில் பட்ட தீய வினைகளை உருவாக்கும் நோய்களை உருவாக்கும் இந்த உணர்வுகள் அனைத்தும் அது வெளித்தள்ளிவிட்டால் சூரியன் அதன் தன் நிலைகளை எழுத்து சொல்கின்றது. பின் நம் ஆன்மா சுத்தமாகின்றது. சுத்தமான பின் நாம் எதையெல்லாம் நாம் பார்த்தோர் குடும்பமெல்லாம் நலம் பெற வேண்டும், நாம் பார்த்தோர் குடும்பமெல்லாம் நலம் பெற வேண்டும், நாம் என்னை பார்ப்போரெல்லாம் நலமும் வளம் பெற வேண்டும், என் குடும்பத்தில் மகிழ்ச்சியின் சக்தி படர வேண்டும், என் குடும்பத்தில் பொருளறிந்து செயல்படும் சக்தி பெற வேண்டும், நான் பார்ப்போர் குடும்பமெல்லாம் பொருளறிந்து செயல்படும் சக்தி பெற வேண்டும், அவர்கள் மலரை போல மனம் பெற்று மகிழ்ந்து வாழும் சக்தி பெற வேண்டும் என்று இந்த உணர்வினை நாம் நுகரும் என்றால் இந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வாக குடும்பங்களில் படர வேண்டும், அவர்கள் அறியாத இருள்கள் நீங்க வேண்டும், அவர்கள் பொருளறிந்து செயல்படும் சக்தி பெற வேண்டும், தெளிந்த மனமும் மகிழ்ந்து வாழும் உணர்வுகள் பெற வேண்டும் என்று நாம் எண்ணினோம் என்றால் நாம் நுகர்ந்த உணர்வுகள் அனைத்தும் நமது உயிர் அந்த தீமைகளை மாற்றிடும், சுதமிக்க உணர்வை உணவாக கொள்ளும் அந்த கருத்தன்மை அடைந்து அது நமக்குள் அணுவாக விளைந்தால் நாம் எதை எண்ணி இயங்கினோமோ அந்த உணர்வை பருக அது நேர்ந்தால் நமக்குள் அனைவரும் மகிழ்ச்சியாகும் உணர்வை தோன்றி பகமையற்ற வாழ்க்கை நாம் வாழ இது உதவும் என்பதற்குத்தான் இவ்வாறு அந்த துருவ நட்சத்திரத்தின் உணரை நாம் பருகுவதற்காக வடமேற்காக வைத்து வடகிழக்காக நாம் வணங்கும்படி செய்தார். ஏனென்றால் மக்கள் அந்த காலையில் நான்கிலிருந்து ஆறுக்குள் அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வை பெற வேண்டும் என்று பதிவு செய்து கொண்டார். அதை நாம் எண்ணும் போதெல்லாம் அந்த சக்தி கொண்டு நமக்குள் வரும் தீமைகளை அகற்றும். இப்ப நமது வாழ்க்கையின் நண்பன் என்ற நிலையில் வேதனைப்படுகிறார் என்று பதிவு செய்து கொண்டார். அந்த நண்பனை எண்ணும் போதெல்லாம் வேதனை உணர்வு நமக்குள் வந்து நாம் தொழில் செய்தாலும் தொழில் செய்ய முடியாத நிலையும் வேதனை என்ற உணர்வு வரும்போது சிந்தனையற்ற நிலைகளும் நமக்கும் நோயின் உணர்வை வளர்த்து நம் வாழ்க்கையில் நாம் நோயா வளர்க்கும் தன்மை வந்துவிடுகின்றது. ஒருவன் கோபிக்கிறான் என்று உணர்வை பதிவு செய்து கொண்டால் மீண்டும் அவனை எண்ணும் போதெல்லாம் இந்த நிலை வருகின்றது. இதே போல நான் ரோட்டில் போகும்போது எதிர்பாராத விபத்தை பார்த்தேன், அவன் விபத்தில் நசுங்கி வாழ அது அந்த சிதைந்தது. ஓலங்கள் கடினமான நிலையில் அதிர்ச்சியின் தன்மை பார்க்கின்றோம். அந்த உணர்வின் தன்மை பதிவாக்கிவிட்டால் நாம் இதே போல அதிர்ச்சியின் உணர்வு அதிகமாகிவிட்டால் நாம் அந்த அதிர்வுகள் வரப்போகும்போது நமக்குள் சிந்தனையும் செதைந்து போகும் எண்ணங்கள் தான் நமக்குள் வளர்கின்றது. இத்தகைய நிலைகள் நமக்குள் வரும்போதெல்லாம் என்று நாம் உயிருடன் தொடர்கொண்டு அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற வேண்டும் என்று நாம் எண்ணி நமது புருவ மத்தியில் எண்ணத்தை செலுத்த வேண்டும். அப்பாத இயங்கி மீண்டும் ஒரு நிமிடம் என் உடலுக்குள் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் உடலே படர வேண்டும் என்றால் உள்நின்று வலிமை பெறும் போது அந்த தீமின் உணர்வு நம் சுவாசித்து அது அணுவாக போக அணுவாகாதபடி தடைப்படுத்தலாம். இதை தெரிவதற்குத்தான் ராமயானத்தில் வாலியை ராமன் மறைந்திருந்து தாக்கினான் என்று வாலி குகைக்குள் இருந்து வெளியே வராதபடி தடுத்து நிறுத்தினான். எப்படி பாறைமையில் இருந்து அந்த குகைக்கு மேல் இருக்கும் பாறையை தன் காண்டிபெற்றால் தாக்கி அதை மூடிவிட்டான். ஆகவே அந்த குகை விட்டு அந்த வாலி வெளியே வர முடியவில்லை. இதே போலதான் ஒரு வேதனைப்படும் நோயாளியுடைய நிலைகளை நாம் உற்று பார்த்தால் நாம் நுகர்ந்தால் அது வாலி ஆகிவிடுகின்றது. நமது நல்ல குணங்கள் அனைத்தும் செயல் இழக்க செய்து விடுகின்றது. இது வாலி என்றாலும் நாம் நுகர்ந்த உணர்வு நம் உயிர். அத்தகைய உணர்வின் அணுவாக மாற்றிவிட்டால் நம் உடலுக்குள் சென்று அதனுடைய வலிமையை காட்டப்படும் போது நமது நல்ல குணங்களை செயலற்றதாக மாற்றி கடும் நோயாக நமக்குள் வளைய வைக்கும் இந்த தன்மை வந்துவிடும். அதனை மாற்றுவதற்குத்தான் இந்த உணர்வின் நிலைகளை எண்ணங்களை பற்றி ராமன் என்றும் அதாவது நாம் சுவாசிக்கும் உணர்வுகள் சூரியனுடைய காந்தப்புலன் அறிவு கவர்ந்து கொண்டால் சீதா லட்சுமியாக மாறுவதும் நாம் அந்த வேதனைப்படும் உணர்வுகளை அதாவது வேதனைப்படும் உணர்வு நுகர்ந்தால் அது வாலி என்றும் அதை நுகர்ந்தால் நமது உணர்வுகள் செயலற்றதாக மாற்றிவிடுகிறது என்றும் காரணப்பேர் வைத்திருக்கின்றார்கள். ஆக நாம் நுகரும் உணர்வுகள் இந்த உடலுக்குள் சென்ற பின் திரேதா யுகத்தில் சீதா ராமனாக எந்த சுவையின் தன்மையோ அந்த எண்ணத்தின் உணர்ச்சி ஊட்டும் என்றும் அங்கே காரணத்தை வைக்கின்றார். ஆகிய வாலி என்ற உணர்வினை சூரியன் காந்தப்புலன் அறிவில் கவர்ந்து கொண்டால் அந்த நோயாளி அந்த வேதனைப்படும் உணர்வை நாம் நுகர்ந்தால் அது நம் உடலுக்குள் அது வாலியாக சென்று அந்த வேதனை உருவாக்கும் அணுவாக உருவாக்கிவிட்டால் நமது நல்ல குணங்களை அது எடையாக்கிவிடும், செயலற்றதாக மாற்றிவிடும். அதை தடைப்படுத்துவதற்கு இதை வென்றவன் அந்த துருவ நட்சத்திரமாக இருப்பதனால் அதை நாம் நுகர்ந்து நம் உடலுக்குள் அதை துருவ மத்திய கண்களை செலுத்தி நிறுத்திவிட்டால் அந்த வேதனை இந்த உணர்வு உள் செல்லாதபடி தடைப்படுத்துகின்றோம். அடுத்து அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் என் உடல் முழுதும் படர வேண்டும் என நினைவுகளை உள் செலுத்தினால் உள்போகாதபடி பரவலாக நம் உடல் முழுதும் வலிமை பெறுகின்றது. அந்த உடலுக்குள் உணர்வு அந்த உணர்ச்சியின் மனம் வரும்போது இதன் என்று இந்த தீமையின் உணர்வுகளை அது அகற்றி 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 சூரியன் ஈர்ப்பு ஓட்டத்துக்கு சென்று விட்டால் நமது ஆன்மா சுத்தமாகின்றது. ஆகவே இதை பெறச் செய்வதற்குத்தான் அகஷன் தன் வாழ்நாளில் கண்ட உண்மையும் தனக்குள் விளைந்த உண்மையின் உணர்வினையை இந்த உயிரினும் மிருகத்திலிருந்து எப்படி நாம் மனிதனாக பிறந்தோம் என்ற உண்மை உணர்த்துவதற்குத்தான் உடல் வலிமை பெற்றது யானை என்ன வலுவற்றது மனிதன் என்பதனை உணர்த்துவதற்காகத்தான் யானையின் சிரசை மனித உடையை பொருகி நாம் சுவாசித்த உணர்வு எதுவோ அது வாழ்க்கையை வழிநடத்துகின்றது என்பதனை தெளிவாக காட்டுவதற்குத்தான் இந்த விநாயகர் தத்துவமே வைத்தார். ஆகவே நாம் மனிதனானத்தின் உண்மை உணர்ந்த அந்த அகஷன் இன்று துருவமாக துருவ நட்சத்திரமாக இருக்கும் அந்த உணர்வை நான் நுகர்ந்தார் அதை பற்றுடன் பற்றினார் அவன் ஈர்ப்பு வட்டத்துக்குள் நாம் சென்றார் இந்த ஆறாவது அறிவு ஏழாவது நிலை அடைகின்றது. நமது மனிதன் வாழ்க்கையில் பண்பும் அன்பும் பரிவு கொண்டு மனிதன் நோயாளியை நாம் நுகர்ந்தார் அந்த உணர்வின் தன்மை நமக்குள் வளர்ச்சி அடைந்தார் அந்த நோயாளி இறந்தான் என்றால் நமது உடலுக்குள் வந்து விடுகின்றார். ஆக அந்த வேதனை உணர்வு நமக்குள் வந்த பின் நாம் மீண்டும் அதிக வேதனையாகி இந்த உடலை வீழ்த்தி வைத்து முழுமையடைந்து எத்தகைய வேதனை என்றோ பாம்பு என் விஷயத்திற்கு பாம்பு வகையில் எத்தனையோ வகை உண்டு. அதே போல இந்த விஷயத்தின் தன்மை எதுவோ மீண்டும் இந்த உடலை விட்டு இந்த உயிரான்மா வெளிவந்தார் பரமாத்மாவிடம் பரம் என்பது நமது பூமி பரமாத்மாவில் கலந்து விடுகின்றது. இந்த பரமாத்மாவில் ஜீவித்துக் கொண்டிருக்கும் இந்த விஷ ஜந்துகளான பாம்புகளின் ஈர்ப்புக்குள் சென்றார் அதனின் கருவாகி இந்த மனித உடலை பெற்ற நாம் ஆக பாம்பாக தான் பிறக்க நேரும். ஆக மனிதன் உடலை நீந்தி நஞ்சினை வென்ற அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வை நாம் பெருக்கிக் கொண்டால் இந்த உடலை விட்டு நாம் சென்றத்தின் இந்த பரமாத்மாவில் கவர்ந்து கொண்டிருக்கும் இதன் துணை கொண்டு நாம் துருவ நட்சத்திரத்தின் ஈர்ப்பு வட்டத்தில் சென்றால் சப்தரிஷி மண்டலங்களாக இருக்கலாம். இந்த பிரபஞ்சத்தில் சூரியன் இன்று வாழ்ந்தாலும் அது ஒரு காலம் அழியும். அது சூரியன் அழிந்தாலும் இந்த துருவ நட்சத்திரம் என்றது அழியாது. உதாரணமாக இன்று மனிதனான நாம் உயிர் நெருப்பிலே குறித்தால் உடலுக்கு கருகின்றது, ஆனால் உயிர் கருகுவதில்லை. ஆனால் இந்த உடலில் கருகி மிச்சம் கடைசியில் இந்த உடலில் உடல் கருகும் போது எத்தனை வேதனைப்பட்டோமோ யாரை நாம் எண்ணத்தில் கொண்டோமோ இந்த உணர்வு தான் நம்முடன் சாகா கலையாக இந்த உடலை விட்டு உயிர் வெளியேறுகின்றது. வெளரை விட்டு வெளியேறும் போது எந்த நண்பன் மேல் நாம் பற்று கொண்டோமோ அந்த பற்று கொண்டு இந்த நினைவை செல்லப்படும் போது அந்த நண்பனுக்கு சொல்வார்கள், இந்த மாதிரி நண்பன் தீயிலை தூக்கி இறந்து விட்டான் என்று சொன்ன உடனே ஆ என்றால் அவன் உடலுக்குள் அவன் வருவை பெற்றனால் அங்கே சென்று விடுகின்றான். மானை புலி அடிக்கும் போது புலியின் நினைவுகொண்டு மானின் உயிரான்மா சென்றதன் புலியின் ஈர்ப்புக்குள் சென்று எப்படி புலியாக மாறுகின்றதோ இதே போல இவன் தீயிலை கருகிய உணர்வுகள் இவன் உடலுக்குள் வந்தால் எரிச்சலை விட்டு இந்த அணுக்களின் தன்மை மாற்றி இவனையும் தீயில் குதிக்கும்படி செய்தவன் என்ன வாழ்க்கை அந்த எரிச்சல் தாங்காதபடி அதே நிலையை செய்துவிடும். ஆக இந்த உணர்வின் இயக்கங்கள் அது சாகா கலையாக வருகின்றது. ஆனாலும் நாம் வேகா நிலை பெறுதல் வேண்டும். நாம் ஒவ்வொரு மொழியிலும் இந்த வாழ்க்கை துயரங்களை எதை கேட்டு அறிந்தாலும் வேகா நிலை பெற்ற இந்த பிரபஞ்சமே அழிந்தாலும் அந்த துருவ நட்சத்திரம் அழிவதில்லை. இதே போல நாம் 2000 சூரிய குடும்பங்களில் வாழ்கின்றோம். அதே சமயத்தில் இந்த 2000 சூரிய குடும்பங்களின் மனிதர்கள் உண்டு. ஆனால் அதில இருந்து வெளிப்படுவோரும் இதே போல நாம் பிரபஞ்சத்திலிருந்து வெளி சென்றது போல அங்கிருந்த பிரபஞ்சத்திலும் அந்த மனிதனாகி உணர்வின் தன்மை ஒளியாக மாற்றியவர்கள் இன்று அந்த பிரபஞ்சத்தின் ஈர்ப்பு முகத்தில் இருந்து வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். இதே போல நாம் 2000 சூரிய குடும்பங்களில் வாழ்கின்றோம். அதே சமயத்தில் இந்த 2000 சூரிய குடும்பங்களின் மனிதர்கள் உண்டு. ஆனால் அதில இருந்து வெளிப்படுவோரும் இதே போல நாம் பிரபஞ்சத்திலிருந்து வெளி சென்றது போல அங்கிருந்த பிரபஞ்சத்திலும் அந்த மனிதனாகி உணர்வின் தன்மை ஒளியாக மாற்றியவர்கள் இன்று அந்த பிரபஞ்சத்தின் ஈர்ப்பு முகத்தில் இருந்து வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். ஆகவே இன்று நமது சூரியன் நட்சத்திரமாகிதான் சூரியன் ஆனது. இதே போலதான் 27 நட்சத்திரங்களான நமது சூரிய குடும்பம் இன்று நாம் எப்படி குழந்தைகள் பின் தனித்தனியாக பிரிந்து செல்கின்றனரோ நட்சத்திரங்கள் பிற மண்டலங்களிலிருந்து எடுத்து கொடுக்கும் உணர்வைத்தான் நமது சூரிய குடும்பம் அது எடுத்து பல பல நிலைகள் மாற்றுகின்றது. அப்படி வந்த அந்த நட்சத்திரங்கள் இன்று பல நட்சத்திரங்கள் சூரிய குடும்பமா மாறிவிட்டது. இனி நமது சூரிய குடும்பத்திற்கும் அது தேடி கொடுக்கும் அந்த உணவு தானே எடுத்துக் கொள்கின்றது. இது சிறுக சிறுக குறையப்படும் போது நமது சூரிய குடும்பம் சூரியன் அவனை செயல முதுமையாகி விடுகின்றது. அது முதுமையாகிவிட்டால் அதன் ஈர்ப்புடன் நாம் இருக்கும் இந்த பூமியில் இருக்க நாமும் இந்த பூமி இது இதையும் அந்த சூரியன் ஈர்ப்பு பிடித்தால் கெதித்தவரி ஓடும். இப்ப நாம் கேட்கின்றோம் பிற மண்டலங்களிலிருந்து ஒரு கோள்கள் பிறந்து வருகின்றது வியாழன் கோளில் விழுந்தது என்று. இதே போலதான் சில பிரபஞ்சங்களில் அது இளசூரியன் இழந்து விட்டால் அதிலிருந்து வரக்கூடிய கெதித்தவரி மற்ற மண்டலங்கள் ஈர்ப்புக்குள் புகுந்து அதாவது ஏதாவது ஒரு கோள் மேல் விழுந்து அது சிதைந்து விடுகின்றது. ஆகவே இந்த சூரியன் பழு சுழற்சியில் ஆவியாக மாறி அந்த 27 நட்சத்திரங்கள் மொழிமானத்து மீண்டும் இது உணவாக கொடுக்கின்றது. இப்போது நாம் மனிதனாக பிறந்த பின் இறந்து விட்டால் இதில் விளைந்த உணர்வுகள் மீண்டும் இதனுடைய நிலைகள் பரவப்பட்டு மற்ற ஆத்மாக்களுக்கு இதை சொந்தமாகின்றது. உதாரணமாக இன்று புலி இறந்து விட்டால் புலியை வளர்த்த அணுக்கள் சுவாசித்து எந்த உணர்வின் தன்மை புலி உடலாக வளர்த்ததோ புலியின் உயிரான்மா வெளி சென்று விட்டால் புலியை வளர்த்த அந்த அணு அதனுடைய அணுவாக இருந்தது அந்த புலி இறந்த பின் அவங்க தசையில் உணவாக உட்கொள்ளும் சக்தி பெறுகின்றது. அப்படி உணவாக உட்கொண்டால் அணுவாக இருந்தது உயிரணுவாக மாறுகின்றது. ஆனால் அந்த புழுவானத்தின் உடலானத்தின் இந்த புழு இறந்து விட்டால் அந்த புழுவுடைய நிலைகள் புலியின் உணவுகள் ஆகாரம் இல்லை என்றால் மடிந்து விடுகின்றது. அது மடிந்து விட்டால் உடலுக்கு பின் இதனை சேர்த்து கொண்ட உணவு கொண்டு இதை உதாரணமாக எதை எதையெல்லாம் கொண்டு குசித்ததோ இதே போல மற்ற மாடுகள் அல்லது மான்கள் நாய்களோ நரிகளோ இதன் உடலுக்குள் சென்று அது ஈயாக மாறி அது இரத்தத்தை உறிஞ்சத் தொடங்கும். ஒரு அசுரன் இறந்தால் பல அசுரர்கள் வருகிறார் என்று ராமாயணத்தில் தெளிவாக கூறப்படுகின்றது. இதே போல நாம் எடுக்கும் உணர்வுகள் எதுவோ இந்த மனித உடலுக்கு பின் இந்த உணர்வு உயிரணுவாக மாறுகின்றது. பின் அசுர உணர்வுகளை செயல்படுகின்றது. முதல்ல வான்வீதியில் உயிர் தோன்றினாலும் பின் புவியின் ஈர்ப்புக்குள் மனிதனான பின் மனிதனிலிருந்து பல நிலைகள் வருகின்றது. ஆக உடலுக்கு பெற்ற பின் அதிலிருந்து பல உயிரினுக்கு தோன்றுகின்றது என்பதனை நமது காவியங்கள் தெளிவாக கூறுகின்றது. அதனால் இதன் வழிகளில் நாம் இன்று விஞ்ஞான உலகில் கடும் விஷத்தன்மைகள் பரவும் நிலையில் மனிதன் சிந்தனை இழந்திடும் நிலை வருகின்றது. மனிதனுக்கு மனிதனை கொண்டு விஜிக்கும் நிலை வருகின்றது. இன்று பார்க்கின்றோம் ஆப்பிரிக்க காடுகளிலும் நாடுகளிலும் இன்று மனிதனுக்கு மனிதனை புசிக்கும் தன்மை இருக்கின்றது. ஏன் அமெரிக்காவில் கூட விஞ்ஞானம் பரவி என்ன கொடுக்க அங்கேயும் மனிதனை மறைமுகமாக கொண்டு சாப்பிடுவோர் பலர் உண்டு. ஆகவே இன்று ஏன் நமது நாட்டிலேயே சாதுக்களாக இருக்கக்கூடியவனும் பிரேயத்தை எடுத்து அதை உணவாக பச்சையாக சாப்பிடும் மனிதனும் உண்டு. இதே போல இரக்கமற்று புசிக்கும் ஆண்டவன் பெயரை சொல்லி உணவாக உட்கொள்வதும் இதே போல இந்த உடலை வளர்க்க மனிதனையே கொண்டு உதிக்க நிலை வரப்படும் போது இந்த விஞ்ஞான அறிவால் மனிதனை அழித்திடும் உணர்ச்சியிலே அதிகமாக பெருகி மனிதனை அழித்திடும் உணர்வு பெருகும் இக்காலங்களில் நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை இந்த உடலுக்கு பின் இனி நமக்கு பிறவி என்ற நிலை இருக்கக்கூடியது. அது அழியா பேரின்ப பெருசத்தை தான் நாம் தேட வேண்டுமே தவிர இந்த உடல் நமக்கு சொந்தமல்ல. ஆக நாம் இந்த உடலா தேடிய செல்வமும் நமக்கு சொந்தமல்ல. இந்த தேடிய செல்வங்களும் இந்த உடலின் தன்மை வலிமை பெற்ற பின் அந்த வலிமை கொண்ட உணர்வினை நாம் காலையில் 4 மணிக்கெல்லாம் சுவாசித்து அந்த உணர்வினை நீங்கள் பதிவு செய்து கொண்டால் அதன் துணை கொண்டு உங்கள் வாழ்க்கையில் வரும் தீமைகளை அதை மாற்றி உங்களின் அருள் ஞானத்தை உருவாக்கி இந்த உடலுக்கு பின் நீங்கள் பிறவியில்லா நிலைகள் அடைய முடியும். எந்த விண்ணிலே தோன்றியதோ அதே விண்ணுக்கு சென்று எந்த மின் அணுவின் தன்மை கொண்டு நட்சத்திரங்கள் மின் அணுவாக மாறியதோ அதே மின் அணுக்களை உணவாக உட்கொண்டு ஒளியின் சரீரமாக மாறும் தன்மை வருகின்றது. ஆகவே இதை நாம் பெறுவதற்குத்தான் எமது குருநாதர் காட்டிய அறுபடி காடு மேடெல்லாம் அழிந்து இந்த இயற்கும் உண்மைகள் எவ்வாறு இருக்கிறது என்றும் நீ எங்கே கடவுளை பார்க்கிறாய் என்று அடிக்கடி வினாக்களை எழுப்புவார். ஒவ்வொரு மனிதனும் உயிரும் கடவுளாகின்றது. அவனே இந்த உடலை உருவாக்கியுண்டான் ஆலயமாகவும் சிவமாகவும். ஆகவே அந்த ஆண்டவன் வீட்டிற்கும் ஆலயம் பரிசுத்தம் ஆக வேண்டும் என்ற உன் எண்ணத்தை செலுத்தி நீ பிரார்த்தித்தார் நீ ஒவ்வொரு மனிதன் உடலில் நீ ஆண்டவனை பார்க்கலாம் இறைவனை பார்க்கலாம் ஈசனை பார்க்கலாம் என்ற நிலையை நீ தெளிவாக கூறினார். அதனால்தான் எனக்கு குருநாதர் கொடுத்த அந்த சக்தியின் தன்மை கொண்டு நாம் வானுலக ஆற்றலை பெறும் தகுதி செய்தார் எமது குரு. அதன் வழிப்படி எல்லோரும் இந்த நிலை பெற வேண்டும் என்று அந்த ஆண்டவன் வீட்டிற்குரிய ஆலயம் பரிசுத்தமாக வேண்டும் என்று அந்த ஆண்டவன் எப்படி ஒளி சரீரமாக ஒளியாக இருக்கின்றானோ இந்த உணர்வு அனைத்தும் ஒளியாகி என்றும் நிலையான நிலைகள் பெற வேண்டும் என்று நீ பிரார்த்திப்பையாண்டா அந்த உணர்வை நீ நுகர்கின்றாய். அதன் உணர்வை உனக்குள் கருவாகின்றது.